What a marvelous choir. One of the most remarkable
சரீரத்தில் மிக முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்று தமாஸ்காவில் சாலையில் நிகழ்ந்தது. சவுலின் கதையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த இளைஞன் சபையை பாலாக்கி வீடுகள் தோன்றும் நுழைந்து சிறையில் கெடுத்தவன். பூர்வ சபையின் அநேக அவனது கோபத்துக்கு தப்பி எருசலேமை விட்டு ஓடும் அளவுக்கு சவால் அவ்வளவு சக்தி வாய்ந்தனவாக இருந்தான். சவுல் அவர்களை துரத்தினான். ஆனால் அவனுக்கு தமாஸ்காவுக்கு சமீபமான போது சடியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த மாறுதல் சவுலை ஒரே அடியாக மாற்றியது. உண்மையாகவே அது உலகத்தை மாற்றியது. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை நாம் அறிவோம். உண்மையில் 1820 ஜோசப் ஸ்மித் என்ற சிறுவனுக்கு அது போன்ற ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்பட்டது என்று நாம் சாட்சி கூறுகிறோம். பரலோகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள எனவும் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களுடன் பேசுகிறார் என்பது எங்களது தெளிவான உறுதியான சாட்சியாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறார். இருப்பினும் சிலர் சவுல் அல்லது ஜோசப் ஸ்மித் போல ஒரு அனுபவத்தை பெறாவிட்டால் அவர்களால் நம்ப முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்தான தண்ணீரால் நிற்கிறார்கள், ஆனால் முழுங்குவதில்லை. அவர்கள் சாட்சியின் விளிம்பில் காத்திருக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை ஏற்க கொள்ள முடியவில்லை. சீசத்துவத்தின் பாதையில் சிறிய விசுவாச அடிசுவடுகளை வைப்பதற்கு பதிலாக நம்புவதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துகிற நடந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் காத்திருந்து தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள். நம்பிக்கை ஒரு சமயத்தில் ஒரு அடிசுடவுடன் வருகிறது. ஒரு அன்புக்குரிய சகோதரரை ஒரு வாழ்நாள் முழுவதும் சபையின் விசுவாசமிக்க அங்கத்தினராக இருந்தால், ஆனால் ஒரு இரகசிய துயரத்தை தாங்கிக் கொண்டிருந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளது மக்கள் சிறு சுகவீனத்தில் பின்பு மறைத்தாள். இந்த துயரத்தின் வடுகள் அவரை இன்னும் பகுதி கொண்டிருந்தது. அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய சாட்சி வழக்கத்தைப் போல இல்லை என நேர்மையாக ஒத்துக்கொண்டாள். அவள் விளைவாக தேவனிடத்திலிருந்து ஒரு தனிப்பட்டு வெளிப்பாடு வரும் வரை அவளால் திரும்பவும் நம்ப முடியாது என நினைத்தாள். தமாஸ்காவின் சாலையில் பல்வேறு காரணங்களுக்காக காத்திருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். முற்றிலும் சீசர்கள் மாற அவர்கள் தாமதிக்கிறார்கள். ஆசாரித்துவத்தை பெற நம்புகிறார்கள், ஆனால் அந்த சிலாக்கியத்துக்கு தகுதியுடன் வாழ தயங்குகிறார்கள். ஆலயத்தில் நுழைய விரும்புகிறார்கள், ஆனால் தகுதியுடைய இறுதி விசுவாச செயலை தாமதிக்கிறார்கள். தங்கள் சந்தேகங்களையும் பங்களையும் முற்றிலும் அகற்ற காலர் பிளர் ஓவியத்தைப் போல சிறிது அவர்களிடம் வர வேண்டும் என காத்திருக்கிறார்கள். உண்மை யாதெனில் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள கருத்தாய் தேடுபவர்களை அவர்களை அறிவார்கள். ஆனால் அது எப்போதும் ஒரு புதிர் போல வருகிறது. ஒரே சமயத்தில் ஒரு துண்டு மட்டும் ஒவ்வொரு துண்டை அதை கொண்டு எளிதில் அடையாளம் காணப்பட முடியாது. முழு உருவத்தில் அது எவ்வாறு தொடர்புடையது என்பது தெளிவாக இருக்காது. தேவையான துண்டுகள் சேகரிக்கப்பட்ட பின்பு எல்லாவற்றின் மிகுந்த அழகை நாம் அடையலாம். பின்பு நமது அனுபவத்தை திருப்பி பார்க்கும் போது இறைச்சகர் நம்முடன் இருப்பதை காண்கிறோம். ஒரே முறையில்ல, ஆனால் அமைதியாக, மென்மையாக, கிட்டத்தட்ட கவனிக்கப்படாமல். தமாஸ்காவின் சாலையில் நீண்ட காலம் காத்திருக்காமல் விசுவாசத்துடன் முன்னேறியாமல் அது நமக்கு அனுபவம் ஆகலாம். செவிக்கொடுங்கள், கவனியுங்கள். நமது பரலோக பிதா அவரது பிள்ளைகளை நேசிக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அவர் உங்களை நேசிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு அவரது சமாதானத்தை நீங்கள் தேடும் போது தேவையான நேரத்தில் கர்த்தரை தடைகளை தாண்டி உங்களை நடத்தி செல்வார். நமது இருதயத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய வழிகளில் அடிக்கடி அவர் நம்முடன் பேசுகிறார். அவரது குரலை நன்கு கேட்க நமது வாழ்க்கையில் உலக பிரகடனமான காரியங்களை தவிர்த்து ஞானமாயிருக்கும். ஆவியின் தூண்டுதல்கள் உதாசீனப்படுத்தினாலோ அல்லது தடுத்தாலோ எந்த காரணமாலும் நாம் அதை ஒருபோதும் கேட்க முடியாத அளவுக்கு கவனிக்க முடியாதாகி விடுகிறது. இந்த வகையில் நமது அன்புக்குரிய தீர்க்கு தரிசி தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு உதாரணமாய் இருக்கிறார். ஆவியின் கிசுகிசுப்புகளை அவர் கவனித்த கதைகள் அநேகம் உள்ளன. அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை மூப்பர் ஹாலண்ட் கூறுகிறார்.
To the promptings of the Spirit, and then be eager to heed them. Our beloved prophet Thomas S. Monson is our example.
ஒரு சமயம் தலைவர் மான்சன் லூசியானாவுக்கு சென்ற போது புற்றுநோயின் இறுதி கடத்திலிருந்த கிறிஸ்டல் என்ற பெயருடைய 10 வயது சிறுமியை காண அவருக்கு நேரமாயிருக்கின்ற ஒரு பிணையை தலைவர் கேட்டார். தலைவர் மான்சன் வர வேண்டும் என கிறிஸ்டலின் குடும்பத்தார் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவருடைய வீடு அதிக தூரத்திலிருந்து நேரமில்லாத அளவுக்கு பயணம் விவரம் அமைந்திருந்தது. அதற்கு பதிலாக பின்னைய மாநாட்டின் போது ஜெபம் செய்தவர்களை நாங்கள் ஜெபங்களின் கிறிஸ்டலை சேர்த்துக் கொள்ளுமாறு தலைவர் மான்சன் கேட்டார். கண்டிப்பாக கர்த்தரும் அந்த குடும்பத்தினருக்கும் புரிந்து கொள்வார்கள். மாநாட்டின் சனிக்கிழமை கூட்டத்தின் போது தலைவர் மான்சன் பேச எழுந்தார். ஆவி கிசுகிசுத்தது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இடங்கள் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உடையது. அவருடைய பிரசங்க குறிப்பு குழப்பமானது. குறிப்பிட்டபடி கூட்டத்தின் நோக்குப்பன்றி தொடர்ந்து பேச அவர் முயன்றார். ஆனால் அந்த சிறுமியின் பெயரும் உருவமும் அவரது மனதை விட்டு ஆகவில்லை. அவர் ஆவிக்குறிக்கு செவி கொடுத்து தனது பயணத்தை திட்டத்தை மாறி அடைந்தார். அடுத்த நாள் அதிக காலையில் தலைவர் மான்சன் 90 பேரை விட்டுவிட்டு சிறுமியின் படுக்கை அருகே இருப்பதாக அநேக மங்கள் பிரசாயனம் செய்தார். அங்கு சென்றவுடன் எழும்ப முடியாத அளவுக்கு சுவிசீனமான பேச இயலாத அளவுக்கு பலவீனமும் இருந்த குழந்தையை பார்த்தார். அந்த பலவீன கரங்களை தன் கரத்தில் எடுத்தார். கிறிஸ்டல், நான் இங்கு இருக்கிறேன் என்று முணுமுணுத்தார். கடின முயற்சியுடன் அவளும் முணுமுணுத்தாள். சகோதரர் மான்சர், நீங்கள் வருவீர்கள் என எனக்கு தெரியும். எனது அன்பு சகோதர சகோதரிகளை, தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் சவுல் செய்தது போல அவரது முணுமுணுப்பை கேட்டு பதிலளிக்க கர்த்தர் நமக்கு கூடியவர்களின் மத்தியில் இருந்த நாமும் முயற்சி செய்வோமாக. ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்கள்? நமது வாழ்க்கையில் கர்த்தரின் குரலை சில சமயங்களில் நாம் அடையாளம் காணாமல் இருப்பதற்கு மாறொரு காரணமாவது நமது ஜெபங்களுக்கு பதிலாக ஆவியின் வெளிப்படுத்துதல் நமக்கு நேரடியாக வராமல் இருக்கலாம். நமது பரலோக பிதா நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது கேள்விகளுக்கும் அக்கறைகளுக்கும் நாம் பதில் தேடும் போது வழிகாட்டுதலுக்காக நாம் முதலில் நன்கு குறிந்து கொண்டு பின்பு ஜெபிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். நமது ஜெபங்களை கேட்டு அவர் பதில் அளிப்பார் என்று பரலோக பிதாவின் உத்தரவாதம் நமக்கு உண்டு. நம்பிக்கையான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள், வேதங்கள், தீர்க்கு தரிசிகளின் வார்த்தைகள் போன்ற குரல் மற்றும் ஞானத்தில் பதில் வரலாம். நாம் பெற்றுகிற மிக வல்லமையான தூண்டுதல்களின் சில நமது நன்மைக்காக மட்டுமில்லாமல் பிறது நன்மைக்காகவும் என்பது எனது அனுபவமாகும். நாம் நம்மை மட்டுமே பற்றி நினைத்தால் சில மிக வல்லமையான ஆவிக்குரிய அனுபவங்களையும் அதிகமான வெளிப்படுத்துதல்களையும் நமது வாழ்க்கையில் தவற விட வேண்டியதாயிருக்கும். இந்த கொள்கைகளை பற்றி போதிக்கும் போது தலைவர் கிம்பல் சொன்னார், தேவன் நம்பிக்கை கவனிக்கிறார். அவர் கண் காணிக்கிறார். ஆனால் வழக்கமாக மற்றொருவர் மூலமாகவே நமது தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருக்கொருவர் சேவை செய்வது முக்கியமாகும். சகோதர சகோதரிகளே, பிறரின் தேவைகளை பற்றி கவனமாய் இருக்கிற ஒரு உடன்படிக்கையின் பொறுப்பும் நம்மை சுற்றியுள்ளவர்களை தேடி சென்று ஆசீர்வதித்து உயர்த்தி இறைச்சிகரை போல சேவை செய்யும் பொறுப்பும் நமக்கு உண்டு. எப்போது நமது ஜெபத்துக்கான பதில் நாம் முழங்கால் இருக்கும் போதே வருவதில்லை. ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கும் சேவை செய்து கொண்டு இருக்கும் போது வரலாம். சேவை மற்றும் அர்ப்பணிப்பு சுய நலமற்ற செயல்கள் நமது ஆவிகளை சுத்தமாக்குகிறது. நமது ஆவிக்குரிய கண்களிலிருந்து செதி களை அகற்றுகிறது. வானத்திலிருந்து பல கனிகளை திறக்கிறது. மற்றொருவரின் ஜெபத்துக்கு நாம் பதிலாகி நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை காண்கிறோம். பகிர்ந்து கொள்ளுங்கள். நமக்காக மட்டுமே உள்ள காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற சமயங்கள் உண்டு. இருப்பினும் அநேக விஷயங்களில் பிறருடன் அவர்கள் பகிர்ந்து கொள்பவர்கள் என அவர்கள் அறிகிறவர்களுக்கு சத்தியத்தை பற்றிய சாட்சியை அவர் பொறுப்பளித்தார். ஆத்மாவின் நாட்களிலிருந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அது நடத்துகிறது. கர்த்தர் அவரது மறுஸ்தாபிக்கம் செய்யப்பட்ட சபையின் அங்கத்தினர்களாக நாமும் எப்போதும் நமது வாயை திறந்து களிகூர்த்ததலின் சத்தத்தோடு அவரது சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இது எப்போதும் எளிது அல்லது. தங்கள் நண்பர்களுக்கும் உடனே வேலை செய்பவர்களுக்கும் விசுவாசம் மற்றும் மதத்தை பற்றி கூறுவதை விட சிலர் புல்வெளியில் 1000 மைல்களுக்கு கைவண்டியை எழுப்பார்கள். அவர்கள் அது எப்படி கருத்தப்படுமோ அல்லது அவர்களை உறவை கெடுத்து விடுமோ என கவலைப்படுவீர்கள். அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது, ஆனந்தமான செய்தி. பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் குடும்பம் நமது விசுவாசத்தை சாராத ஜனங்கள் மத்தியில் வாழ்வதும் வேலை செய்து வந்தது. விளையாட்டு திரைப்படங்கள் அல்லது காலநிலை பற்றி சொல்லாமல் வார கடைசியில் குடும்ப நாங்கள் அடைந்த மதம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்தோம். வாலிபர்களின் பலனுக்காக தரங்கள் பற்றி திருவிருந்து கூட்டத்தில் ஒரு இளம் பேச்சாளர் என்ன சொன்னார், அல்லது தனது ஊழியத்திற்கு செல்கிற ஒரு இளைஞனின் வார்த்தைகளால் நாங்கள் எவ்வாறு தொடப்பட்டோம். நாங்கள் பிரசங்கிக்கவோ மிகைப்படுத்தவோ முயற்சி செய்யவில்லை. எனது மனைவி ஹேரியட் எப்போதும் உணர்ச்சியுடைய உயர்த்துகிற அல்லது நகைச்சுவையானவற்றை பகிர்ந்து கொள்வதில் திறமைச்சாலி. அது அடிக்கடி ஆழ்ந்த கலந்துரையாடுகளுக்கு வழி நடத்தும். மகிழ்ச்சியான விஷயம் வாழ்க்கையின் சவால்களை சமாளித்து பற்றி நாங்கள் நண்பர்களுடன் பேசும் போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி அவர் கூற கேட்பது, அது உங்களுக்கு எளிது, உங்கள் சபை இருக்கிறது. பல பொது ஊடகங்களுக்கும் அதிக பயனளிக்கக்கூடிய அநேக கருவிகளுக்கும் நம்மிடம் இருப்பதால் சுவிசேஷத்தின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது எளிது மற்றும் அதன் விளைவுகளை எப்போதையும் விட அதிகமாக இருக்கிறது. உண்மையாகவே இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றனர். சிலர் அவர் 10 நிமிடமாக பேசிக்கொண்டிருக்கிறார், விமானத்தை பற்றி ஒன்றுமில்லை என தங்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே செய்தி அனுப்பியிருக்கிறீர்கள் என்று அஞ்சுகிறேன். என் இளம் நண்பர்களே, நமது வாய்களை திறப்பது கர்த்தரின் ஊக்கு இல்லையா? நமது காலத்தில் சுவிசேஷத்தின் நற்செய்தியை செய்து அனுப்பவோ பிளாக் செய்யவோ நமது கைகளை பயன்படுத்துவோம் சேர்க்க வேண்டும். ஆனால் எல்லாம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் என்பதை தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, தற்போதைய தொழில்நுட்ப ஆசீர்வாதத்தால் நமது பணியிடத்தை சுற்றி மட்டுமல்ல உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய வகையில் தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த திட்டம் பற்றி நாம் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கலாம். சில சமயங்களில் சாட்சியின் எளிய நித்தியமாக ஒருவரின் வாழ்க்கை பாதிக்கிற நிகழ்ச்சியை ஏற்படுத்தலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மிக சிறந்த வழி உதாரணத்திலே மூலமே நமது நன்மைகளுக்கேற்க நாம் வாழ்ந்தால் ஜனங்கள் கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சாயலால் நமது வாழ்க்கையில் பிரசாகித்தல், உலகத்தோடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தால் எப்படி என்று ஜனங்கள் கேட்க விரும்புவார்கள். ஊழியப்பணி குறித்து சொல்லப்பட்ட மிகச்சிறந்த பிரசங்களில் ஒன்று செயின்ட் பிரான்சிஸ் எஃப் அசிசியின் எளிய சிந்தனையாகும். எல்லா நேரங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவையானால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படி செய்யும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்பிக்கை சுற்றியுள்ளன. தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் அதிக நேரம் காத்திருந்து அவற்றை இழந்து விடாதிருங்கள். தமாஸ்காவுக்கு எங்களின் பாதை. நமது நாளில் கர்த்தர் தன் தீர்க்கதரிசிகளுடனும் அப்போஸ்தலர்களுடனும் பேசுகிறார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் தன்னிடத்திலே உண்மையான இருதயத்தோடும் உண்மையான எண்ணத்தோடும் வருகிற அவனுடைய உன்னிடம் பேசுகிறார். சந்தேகப்படாதீர்கள், நினைவு கொள்ளுங்கள், காணாதிருக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஜெபங்களை கேட்கிறார், அவர் தன் பிள்ளைகளுடன் பேசுகிறார், அவரை தேடி அவரது வழிகளில் நடந்து கணம் புனவர்களுக்கு தோற்றமும் சமாதானம் புரிந்து கொள்ளுதலும் அளிக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை தாங்கியிருக்க அது அவரால் நடத்தப்பட்டது.
Church of Jesus Christ of Latter-day Saints is on course. We have a living prophet. It is led, this Church of Jesus Christ is led by him whose name we bear.
நாம் தமாசாக்கு செல்லும் சாலையில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் இருப்போமாக. விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தயாளத்துடனும் தைரியமாகவும் முன்னேறு வேகமாக சீசத்துவத்தின் பாதையில் ஒளியை நாம் அனைவரும் கண்டுபிடித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இது பற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமீன்.